الحمد لله، بسم الله نستعين، راض به مدبرا ومعينا. الحمد لله الذي هدانا إلى طريق الحق واجتبانا، أحمده سبحانه وأشكره، ومن مصابي عملي أستغفره، أستعينه على نيل الرضا وأستمد لطفه فيما قضى. وبعد، فإني أشهد شهادة اليقين أن لا يعبد في الكون معبود سوى الرحمن جل عن عيب ونقصان، وأن خير خلقه محمدا من جاءنا بالبينات والهدى. وروحي وأبي ونفسي وما أملك لك فداء، عليه أفضل الصلاة وأتم التسليم. مما بعد، من يتركم من تكمل ميران سهور عليه എല്ലാ സന്ദർഭങ്ങളിലും അള്ളാഹുവെ ഭയന്ന് കൊള്ളുമാറ് മുതലിയനക്കും അപ്പാളുകൾക്കും നാം വസീകരിക്കുന്നവർക്കളെ, അള്ളാഹുടേ വഴിമുറകളിൽ ഇരുന്നു കൊണ്ടുതാൻ അള്ളാഹ് എപ്പോഴും ഇന്ന ഉലകത്തെ, ഇന്ന പ്രപഞ്ചത്തെ അള്ളാഹ് പഠിത്താലോ അന്ന് മുതൽ إلى من يرث الله الأرض ومن عليها إن دونهم عليهم رغيل سنة الله ورأي مريحة لرسرد إن مريحة لرسرد دعانا معنا مريحة لرسرد ورمانيدا يتقلب الإنسان بين الشر والخير، يتقلب الإنسان بين المرض والصحة، ورمانيدا نويل لليلهم نويت لليلهم آروك لليلهم فسدوا لليلهم கஷ்டமான பஞ்சமான வயிறு நிரம்ப சாப்பிடுகின்ற ஒன்றுமே இல்லாத நிலை, இவ்வாறு பலதரப்பட்ட நிலைகளுக்கு மத்தியிலே மனிதன் சுழன்று கொண்டிருக்கிறான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகம் அழிகின்ற வரைக்கும் மனிதன் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளாம். வெளிமாணவர்களே, நாம் மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு வந்த, இந்த உலகத்தில் அருக்குடையாக வந்த நபிமார்கள் கூட இவ்வாறான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, அலிஸ்லாமீன் அஹஸிப அன்நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் وَلَقَدْ فَتَنَّ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ. மிக தெளிவாக சொல்கிறது, மனிதர்கள் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு பிரச்சனைகள் வரமாட்டாது, சோதனைகள் வரமாட்டாது, கஷ்டங்கள் வரமாட்டாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் சோதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்ற குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த பிரச்சனைகள் இந்த சோதனைகளை நாம் ஒரு நாளைக்கு கடந்து செல்வோம். இந்த பிரச்சனைகள் எப்பொழுதும் நிரந்தரமான ஒன்று அல்ல. இதனால்தான் தவாமுல் ஹாலி மினல் முஹால், ஒரு நிலையில் ஒரு மனிதன் நிலைத்திருப்பது ஒரு முடியாத விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலைகளும் கடந்து செல்லும். எனவேதான் நாம் வரலாற்று நெடுகிலும் நபிமார்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நபிமார்கள் அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்துல் அஹ்காஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னுண்டான நபிமார்கள் அவர்களுக்கு வருகின்ற சோதனைகளின் பொழுது, அவர்களுக்கு வருகின்ற கஷ்டங்களின் பொழுது அவர்கள் எவ்வாறு பொறுமையாக இருந்தார்களோ அதுபோன்று நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்ற குர்ஆன் சொல்லுகிறது, மிக தெளிவாக சொல்கிறது. இதனால் இந்த குர்ஆனை நாம் அலசி ஆராய்கின்ற பொழுது குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா முதல் சூரத்துல் நாஸ் வரைக்கும் புரட்டி பார்க்கின்ற பொழுது குர்ஆன் நபிமார்களுக்கு வந்த அந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரஸ்தாபம் செய்கிறது. ஒவ்வொரு நபிமார்களும் எவ்வாறு கஷ்டத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள், இங்கே ஒரு விடயத்தை கவனமாக நாம் விளங்கிக் கொள்வது அவசியமாகும். என்னவென்றால், ஒவ்வொரு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனை கஷ்டம் இன்னும் ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்ட சோதனையை போன்று அல்ல. உதாரணத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சோதனை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய காலத்தில் ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த அந்த கஷ்டத்தை போன்று அல்ல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சோதனையை அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு முடியுமோ பலதரப்பட்ட சோதனைகளை கொண்டு, பலதரப்பட்ட கஷ்டங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதித்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் மிக தெளிவாக பிரஸ்தாபம் செய்கிறது. ஹஜ்ஜுடைய காலம் வந்தாலே ஆரம்ப பத்துகளில் அதற்கு முன்பு எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களையும் அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கோம். அதன் மூலமாக நம்முடைய காதுகள் தீங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பிரஸ்தாபம் செய்கின்ற பொழுது வைதலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃஅதம்மஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அந்த அத்தனை சோதனைகளிலும் அவர்கள் சித்தி அடைந்தார்கள், பாஸ் ஆனார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது, மிக தெளிவாக சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த சோதனைகளை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலரை மட்டும் என்பது சுட்டிக்காட்டுகிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்னவென்றால், பிரச்சனை என்னவென்றால், இப்தலாஹு பிஅபின் காஃபிரின் ஸயீஅன், தந்தை மோசமான தந்தை, தந்தை மகனுடன் இரக்கம் காட்டுகின்ற தந்தை அல்ல. ஒரு தகப்பனை எடுத்துக்கொண்டால், ஒரு தந்தை எடுத்துக்கொண்டால், அந்த தந்தை எப்பொழுதுமே தன்னுடைய மகனை நேசிக்கின்றவராக, மகனுக்கு இரங்கல் காட்டுகின்றவராக, மகனுடன் அன்பாக அந்யோன்யமாக நடக்கின்றவராகத்தான் இருப்பார். ஆனால் இந்த மகன் எப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தாரோ, சூரத்து மரியம் மிக தெளிவாக சொல்கிறது, وَإِذْ قَالَ لِأَبِيهِ يَا أَبَتِ لِمَ تَعْبُدُ مَا لَا يَسْمَعُ وَلَا يُبْصِرُ وَلَا يُغْنِي عَنْكَ شَيْئًا. இருடைய அருமை தந்தையே, குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, நீங்கள் அதை ஞாபகம் செய்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து இவ்வாறு சொல்லியதை ஞாபகம் செய்து பாருங்கள். என்னுடைய அருமை தந்தையே, ஏன் இவ்வாறான சிலையை நீங்கள் வணங்குகிறீர்கள்? அது எவ்வாறு அதனால் கேட்க முடியாது, அதனால் பார்க்க முடியாது, உங்களுக்கு எந்த விதமான லாபத்தையோ நஷ்டத்தையோ தர முடியாத ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த தந்தையினுடைய வார்த்தை எவ்வாறு இருந்தது? நீ இந்த வார்த்தையிலிருந்து உன்னை தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால், உன்னை தடுத்துக் கொள்ளவில்லை என்றால், உன்னை கல்லறிந்து கொள்வேன், என்னை விட்டு உன்னை தூரமாக ஆக்குவேன் என்று அந்த தந்தை சொல்கிறார். قال أراغب أن أراغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك. நீ இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருந்தால் நான் உன்னுடன் இவ்வாறு மோசமாக நடந்து கொள்வேன். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு மோசமான தந்தையை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள் என்பதே குர்ஆன் பிரஸ்தாபம் செய்கிறது. மிக மோசமான அரசரை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள், குழந்தை இல்லாத நிலையில் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். இதனால் தான் வயோதிபம் ஆனதன் பிறகு அவர்களுக்கு அந்த குழந்தை கிடைத்த உடன் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். الحمد لله الذي وهب لي على الكبر اسماعيل واسحاق ان ربي لسميع الدعاء. அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை வழங்கிய பொழுது மிக நீண்ட காலத்திற்கு பிறகு لن يرزق باولاد قد كبر سنه ورق ابوه. வயது முதிர்ந்த நிலையில் அல்லாஹ் குழந்தையை வளர்க்கிறான். குழந்தையற்ற ஒரு நிலையை கொண்டவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு அனைத்து சோதனைகளிலும் அவர்கள் வெற்றியடைந்தார்கள். இப்பொழுது நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனையை போன்று அல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்றால், முகஃபிஸூனல் மிக்யால் வல் மீசான், அளவை முறுவையில் மோசடி செய்கின்ற சமூகம். அளவையில் மோசடி, நிறுவையில் மோசடி, எல்லாவற்றிலும் மோசடி செய்கின்ற ஒரு சமூகத்திற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த சமூகத்தை பார்த்து அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்ததை அல்லாஹ் சொல்கிறார். وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ وَلَا تَنْقُصُوا الْمِكْيَالَ وَالْمِيزَانَ. ஏ சமூகமே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், ஒரே அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுடைய அளவை நிறுவுகளில் மோசடி செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சோதனை தண்டனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனை போன்று அல்ல. அனைத்து சமூகமும், அனைத்து உறவினர்களும், அவர்களுடைய அந்த ஊரில் உள்ள அனைவரும் அளவை நிறுவையில் மோசடி செய்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு உள்ள சோதனை. ஆனால் இந்த சமூகத்தை பார்த்து, அந்த சமூகத்தில் பிறந்தவர், அந்த சமூகத்துடைய மொழியை பேசக்கூடியவர் அவர்களை விழித்து இவ்வாறு சொல்கின்ற பொழுது, நீங்கள் அளவை நிறுவையும் மோசடி செய்யாதீர்கள் என்று சொல்கின்ற பொழுது, அந்த சமூகம் அவர்களை பார்த்து என்ன சொன்னது, நீங்கள் சொல்கின்ற அதிகமான விடயத்தை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது, நீங்கள் சொல்வதை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. அதே மொழியை பேசுகிறார், அதே சமூகத்தில் பிறந்தவர், அதே ஊரை சேர்ந்தவர், அந்த ஊரை சேர்ந்தவரை பார்த்து அந்த சமூகம் ஒரு பைத்தியகார பொருள், நீ சொல்வதை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது என்ற சமூகம் சொன்னார்கள். இதே குர்ஆன் பிரஸ்தாபம் செய்கிறது கண்ணியமானவர், லௌல ரஹ்துக், உன்னுடைய அந்த சமூகம் இல்லை என்றால், உன்னுடைய கூட்டம் இல்லை என்றால், லரஜம்னா உன்னை கல்லறிந்து கொள்வோம் என்றும் அந்த சமூகம் சொன்னது. கல்லறிந்து அல்லாவின் பக்கம் அழைக்கின்ற நபியை, தூதுவரை அந்த சமூகம் கொடுத்த பட்டம். இவர் பேசுவதே தெளிவில்லாமல் இருக்காது, இவரை கல்லறிந்து கொள்வோம் என்றெல்லாம் அந்த சமூகம் சொன்னது. எனவே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த சோதனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை போன்ற அல்ல. இதுபோல் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய மிக மோசமான, இன்று மேற்கத்தே உலகம், நம்முடைய நாட்டிலும் சிலர்கள் இதை வாதாடுகின்ற ஒரு ஊரணை சேர்க்கை செய்கின்ற அந்த சமூகத்திற்கு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுகிறார். அவர்கள் இவ்வாறான சோதனை கொண்டு, இவ்வாறான சமூகத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள். அவர்களை எல்லாம் பக்கம் அழைக்கிறார்கள், உங்களுக்கு முன்னுள்ள எந்த ஒரு சமூகமும் இவ்வாறான பாவத்தில் ஈடுபடாத மோசமான செயல்களை ஏன் செய்கிறீர்கள் என்று அந்த சமூகத்திற்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். எனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை போன்று அல்ல. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனை போன்று அல்ல. இப்பொழுது நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருவோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடன் அந்த சமூகம் நடந்து கொண்ட முறை, அந்த அவர்களுக்கு கொடுத்த சோதனையை போன்று மேலே சொன்ன மூன்று நபிமார்களுக்கும் கொடுத்த சோதனையை போன்று அல்ல. ஃபகால் அல்மலஉ அல்லதீன கஃபரூ மின் கௌமிஹி மா நராக இல்லா பஷரன் மித்லனா وَمَا نَرَاكَ اتَّبَعَكَ إِلَّا الَّذِينَ هُمْ أَرَادِلُونَ بَادِيَ الرَّأْيِ. அந்த சமூகம் இவ்வாறு சொல்கிறது. அல்லாஹ் மிக தெளிவாக பிரஸ்தாபம் செய்கிறார். فَقَالَ الْمَلَأُ الَّذِينَ كَفَرُوا, நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள் சொன்னார்கள். மல என்றால் கூட்டத்தில் பெரிய மனிதர்கள், அந்த கூட்டத்தில் பெரியவர்களாக கருதப்படுகின்றவர்கள் எல்லோரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள், எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உங்களை பார்க்கிறோம். இதனால்தான் நபிமார்கள் இந்த வகையை கொண்டு வருகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதுவத்துவத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த சமூகம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான். என்ன சொன்னார்கள், மாலிஹாத ரசூல் யாக்குலு தாம வயம்ஷீல் அஸ்வாக், இந்த நபிக்கு, இந்த தூதுவருக்கு என்ன கேடு பிடித்திருக்கிறது, எங்களுடன் சாப்பிடுகிறார், இந்த சந்தைகளிலே சுற்றி தருகிறார். இப்பொழுது சொல்கிறார், அவருக்கு மார்க்கம் வந்ததாக சொல்கிறார், அவருக்கு வகை வந்ததாக சொல்கிறார். இந்த மார்க்கம் உண்மையாக இருந்தால், இந்த மார்க்கம் எனக்குத்தான் முதலிலே வந்திருக்க வேண்டும், இவ்வாறானவர்களுக்கு வந்திருக்க மாட்டாது கூடாது என்று அந்த சமூகம் பாதித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த பொழுது அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு இந்த சமூகத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள். அதிகமாக நாம் சூரத்து நூஹை ஓதுகிறோம். அல்லாஹ் இங்கே சூரத்து ஹூதிலே அல்லாஹ் சொல்கிறான், அந்த சமூகத்திற்கு இந்த தூய்வத்துவத்தை கொண்டு வந்த பொழுது நீர் என்னை போன்ற மனிதர் தான், உண்மை பின்பற்றக்கூடியவர்கள், எவ்வளவு மோசமான அசிங்கமான காதுக்கு வெறுப்பான நாவால் பயன்படுத்துகின்ற மோசமான வார்த்தை, உங்களை பின்பற்றவர்கள் எல்லோரும் என்னிலே மிக இழிவானவர்கள், பாதிய ரயில் ஆலோசனை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். சில நேரங்களிலே சிலருடைய ஆலோசனையை கேட்கின்ற பொழுது நாம் சொல்லுவோம், அவருடைய ஆலோசனையை கேட்கின்ற பொழுது சக்தி வருகிறது, எந்த இடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று தெரியாதவர்கள் என்று நாம் கூட பயன்படுத்துகிறோம். இதை அந்த சமூகம் அந்த காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், பல வருடங்களுக்கு முன்னால் அந்த சமூகம் சொல்லுகிறது, உண்மை பின்பற்றுகின்ற சமூகம் புத்தி குறைந்தவர்கள், உண்மை பின்பற்றுகின்ற சமூகம் இழிவானவர்கள் என்று அந்த சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறது. அந்த சமூகம் சொல்லுகிறது, நீ நம்முடன் தர்க்கித்துக் கொண்டே இருக்கிறாய், உண்மை பின்பற்றக்கூடியவர்கள் இழிவானவர்கள். மாறாக அந்த சமூகம் சொன்னார்கள், உங்களை பொய் சொல்லக்கூடியவராக காண்கிறோம் என்று சொன்னார்கள். இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நுட்பமாக கவனிக்கக்கூடிய விடயம் இதுதான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனையை போன்று ஏற்கனவே லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனையை போன்று அல்ல. இன்னியமானவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ள அந்த சோதனையும் குர்ஆன் பிரஸ்தாபம் செய்கிறது. மிக தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமானவர்கள், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சோதனை கொடுத்திருந்தால், நாம் அறிந்து கொண்டது, நாம் தெரிந்து கொண்டது, அவர்கள் ஒரு நோயினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள், அதன் மூலமாக பல கஷ்டத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவியாக இருவர்களை தவிர மற்ற அனைவரும் அவர்களை விட்டு சென்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான சொத்து செல்வங்களை வழங்கியிருந்தான், அதை இழந்தார்கள். அதிகமான குழந்தைகளை அல்லாஹ் வழங்கியிருந்தான், அந்த அனைத்து குழந்தைகளும் இவர்களை விட்டு சென்றார்கள். இப்பொழுது ஒரு நோயை கொண்டு அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஏனைய முன்னுண்டான நபிமார்களுக்கு இவ்வாறான சோதனை அல்ல. 18 வருடங்கள் பதினெட்டு வருஷங்கள் இந்த சோதனை கொண்டு அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த 18 வருட காலமும் இவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டிருக்கிறது, யா அல்லாஹ் நீ அருள் செய்யக்கூடியவன் என்று சொல்கிறார்கள். இது போன்றே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் குர்ஆன் பிரஸ்தாபம் செய்கிறது. ஃபலௌலா, அவர்கள் இவ்வாறு இல்லை என்றால், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றவர்களாக மினல் முஸப்பிஹீன், தஸ்பீஹ் செய்கின்றவர்களாக இல்லை என்றால், லதபித ஃபீ பத்னிஹி இலா யௌமில் பஅத்ஸ், கியாமத்துடைய நாள் வரும் வரை அவர் அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்திருப்பார். அங்கே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து சோதிக்கப்படுகிறார்கள், வயிற்றுக்குள்ளே நுழைவிக்கப்பட்டு பல இரும்புகளிலே இருந்து சோதிக்கப்படுகிறார்கள். நாம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், மிக சுருக்கமாக குர்ஆன் அதிகமாக இவர்களுடைய இவர்களுடைய அந்த சம்பவங்களை மிக தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது இஹ்வதுஹு ஹஸதுஹு, அவர்களுடைய அந்த சகோதரர்கள் எல்லோரும் பொதுவாக சகோதரர்கள் அந்யுண்ணியமாக அன்பு நேசமாக பழகுகின்ற அந்த சகோதரர்கள் அவர்களை அவர்களே பொறாமை கொள்கிறார். பொறாமை கொண்டு வல்கோஹு பேர் அவர்கள் கிணற்றிலே தூக்கி வீசுகிறார்கள். பால் கிணற்றிலே நீரற்ற கிணற்றிலே தூக்கி வீசுகிறார்கள். தூக்கி வீசிவிட்டு அவர்கள் தந்தைக்கு சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? ஓனாய் அவரை சாப்பிட்டு விட்டார் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, சிறு அந்த பிராயத்தில் இந்த சகோதரர்களுடைய நேசத்திலிருந்து தூரமாக்கப்படுகிறார்கள். ஒரு அடிவை போன்று பயன்படுத்தப்படுகிறார்கள். இவர்களை அந்த பால் கிணற்றிலிருந்து ஒரு அடிமை போன்று வாங்குகின்ற அளவுக்கு அவர்களுடைய நிலை மாறுகிறது. சிறு பிராயத்தில் அவர்களுடைய காலத்திலும் பஞ்சம் வருகிறது. சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனையை போன்று நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், எண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மேலான சகோதரர்களை, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனையை போன்று கஷ்டத்தை போன்று முன் ஏற்கனவே பிரஸ்தாபம் செய்த நபிமார்களுக்குரிய சோதனைகள் வரவில்லை. ஆனால் நாம் இன்று அங்கலாய்த்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் ரோட்டில் இறங்கி போராடுகிறோம். என்ன சொல்கிறோம்? பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, கேஸ் கிடையாது என்றெல்லாம் சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, தந்தை மோசமான தந்தை, சிறு வயதிலேயே உறவினர்களுடைய அன்புக்கு உட்படுத்தப்படாத நிலை, சிறு வயதிலேயே கிளர்ச்சியிலே போடப்படுகிறார், சிறு வயதிலே அடிமை போன்று உறவாடப்படுகிறார். இவ்வாறு மிக மோசமாக பைத்தியமா உங்களுக்கு பிடித்திருக்கிறது, உங்களுடைய பேச்சு விளங்கவில்லை என்றார் என்றெல்லாம் சமூகம் சொல்லுகிறது. அருமை நம்பிக்கும் சொன்னார்கள். பைத்தியக்கார சூனியக்கார என்று சொன்னார்கள். பொறுமையாக இருந்தார்கள். குர்ஆன் தான் பதில் சொல்லுகிறது. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பி நிஅமத் ரப்பிக பி மஜ்னூன். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்கள் பைத்தியக்கார கிடையாது. வகால் அல்லதீன கஃபரு இன்னக லஸ்த முர்சலா. நிராகரிப்பாளர்கள் நபியை பார்த்து சொன்னார்கள், நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் தூதுவர் அல்ல என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதுவத்தை சுமந்த மகத்தான உலகத்திற்கு அறுப்படையாக அனுப்பப்பட்ட நபிமார்களை பைத்தியக்காரர்கள் சூனியக்காரர்கள், தூதுவம் கொடுக்க தூதுவத்துவம் கொடுக்கப்படாத வேறு என்றெல்லாம் சொன்னார்கள். குர்ஆன் பதில் சொல்லுகிறது, யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். குலமாக்கிடத்திலே நாம் கேட்டு பார்க்கலாம், அங்கே இலக்கண அடிப்படையில் இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீ திடனாக தூதுவர் தான், நாம் உண்மை அனுப்பியிருக்கிறோம் என்ற கருத்திலே அல்லாஹ் சொல்கிறார். இவ்வாறெல்லாம் சோதனைக்கு நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோமா? இந்த டீசலுக்காகவும் இந்த பெட்ரோலுக்காகவும் இந்த கேசுக்காகவும் நாம் கொடிதூக்குகிறோமே? கண்ணியமானவர்களே, குர்ஆன் இரண்டு இடத்தில் அஷ்ஷிகாயது இலல்லாஹ், அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வதை சொல்கிறது. முறைப்பாடு என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ஒன்று சூரத்து யூசுஃபிலே, இன்னொரு சூரத்து முஜாதலாவிலே. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான், قَدْ سَمِعَ اللَّهُ قَوْلَ الَّتِي تُجَادِلُكَ فِي زَوْجِهَا وَتَشْتَكِي إِلَى اللَّهِ. அந்த ஹூலா பின்ட் தலபாவுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறாள். அல்லாஹ்விடத்திலே வந்து முறைப்பாடு செய்கிறாள், தன்னுடைய கணவனை பற்றி முறைப்பாடு செய்கிறாள். அல்லாஹ், வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, உங்கள் இருவருடைய உரையாடலையும் அல்லாஹ் கேட்கிறான். எனவே கஷ்டம் வருகின்ற பொழுது, பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. முறைப்பாடுகள் போன்று அல்லாஹ்விடத்திலே அழைத்த பொழுதெல்லாம் குர்ஆன் சொல்லுகின்ற பதில், அந்த நபிமார்கள் அல்லாஹ்வை அழைத்த பொழுது பின்னால் வருகின்ற ஆயத்துகளில் எல்லாம் நாம் அவர்களுக்கு விடையளித்தோம். என்னென்ன கஷ்டத்தில் இருந்தார்களோ அனைத்து கஷ்டங்களையும் நீக்கினோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் எமக்கு மிக தெளிவாக சொல்கின்ற பொழுது சில வேளைகளில் நாம் தெளிவற்றவர்களாக கூட இருக்கிறோம். யாருக்கே முறைப்பாடு செய்வது என்று தெரியாதவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள், 4 மணி நேரம் 5 மணி நேரம் பெற்றோருக்காக நிற்கின்ற அந்த வாலிபர்கள் எத்தனை பேர் நிமிஷத்திலே இருக்கிறார்கள். பெருமையாக கூட பேசுகிறோம், நான் பெற்றோருக்காக 5 மணி நேரம் நின்றேன், ஒரு நாள் நின்றே மூன்று நாள் நின்றே எப்பொழுதாவது மீசத்தில் இருக்கிறோமா? எம்முடைய மனச்சாட்சி தொலைத்து விட்டு நாம் பேசுகிறோமே. எம்மை படைத்த நாயனுக்கு நாம் எந்த அளவு சிரமப்படுகிறோம் என்பதையும் நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நபிமார்கள் கொடுத்த சோதனைகள் நமக்கு வந்திருக்கின்ற சோதனைகள் போன்று அல்ல. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிறது. ربي لا تذرني فردا وانت خير الوارثين. அவர்கள் குழந்தை இல்லாத நிலையை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். அந்த இடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னை குழந்தையற்றவனாக என்னை ஆக்கிவிடாது, எனக்கு ஒரு குழந்தையை தந்துவிடு, அந்த குழந்தை எனக்கு சிறந்த ஒரு வாரிசாக மாற வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் அந்த இடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். ஒரு இடத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், முறைப்பாட்டை அங்கே சூரத்துல் முஜாதலாவிலே, அது போன்று சூரத்து யூசுஃபிலே யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்ட சோதனை தன்னுடைய குழந்தையை இழந்து பல வருடமாக அழுதார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது குழந்தையை இழந்த சோதனை அவர்களுக்கு பெற்றோருடைய சோதனையா அல்லது கேசுடைய சோதனையா அல்லது டீசலுடைய சோதனையா, குழந்தை தான் பெற்ற ஈன்றெடுத்த குழந்தையை குற்றம் தூரமாக்கப்பட்டு அழுது அழுது அவர்களுடைய பார்வை விளங்க சோதனை. அந்த இடத்திலே முறைப்பாடு செய்கிறார், இன்னமா அஷ்கூ, நான் உங்களிடத்திலே முறைப்பாடு செய்கிறேன், என்னுடைய கவலைகளை என்னுடைய சஞ்சலங்களை முறைப்பாடு செய்கிறேன். எனவே எனக்கு குர்ஆன் கற்றுத் தருகின்ற பாடம் என்ன? ஒரு முஸ்லிமுக்கு குர்ஆன் கற்றுத் தருகின்ற பாடம் என்ன? சோதனைகள் வருகின்ற பொழுது, ஏ மனிதா, நீ மட்டும் சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை. மனிதா, உனக்கு முன்னுண்டான இந்த உலகத்திற்கு அறுப்புடையாக அனுப்பப்பட்ட நபிமார்களும் உன்னை விட அதிகமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏ மனிதா, நீ அல்லாஹ்வின் பக்கம் முறைப்பாடு செய், அல்லாஹ்வின் பக்கம் மீளு என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே நாம் மீள்கின்ற மிக முக்கியமான இந்த நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, சில உலமாக்களிடத்திலே இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் நோன்பிலே செய்யப்படுகின்ற அமல்களை விட மிக பிரதானமானது என்று சில உலமாக்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அத்தோடு பொதுவாக ஒரு விடயத்தையும் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பொதுவாக இந்த நாட்களிலே பொதுவாக உலாவி வருகின்ற கேள்விகளிலே ஒன்றுதான், அங்கு ஹாஜிகள் கூடியிருக்கின்ற நாளில் நோன்பு நோற்பதா அல்லது திஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்பதா? உலமாக்கிடத்திலே இருவிதமான கருத்து இருக்கிறது. யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளையிலே நோன்பு நோற்பது அல்லாஹ் முந்திய பிந்திய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், முந்திய வருடம் பிந்திய வருடம் நன்மைகளை அல்லாஹ் தருகிறான், பாவத்தை மன்னிக்கிறான் என்ற ஹதீஸின் அடிப்படையில் அரஃபா என்ற வார்த்தை வந்திருப்பதனால் யௌம இஸ்திமா இன்னாஸ், மக்கள் அங்கே ஒன்று சேருகின்ற விடமா அல்லது திஹிஜ்ஜாவுடைய ஒன்பது நாளா என்று இருவிதமான கருத்துகளுக்கு மத்தியில் மிக சிறந்த கருத்து என்னவென்றால், ஒன்பதாவது நாளாகும். ஏனென்றால் அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஹஜ் செய்திருக்கிறார்கள். இந்த ஹஜ் செய்யாத நாட்களில் திஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாள் அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாட்டில் காணப்படுகின்ற துறைக்கு ஏற்றவாறு, அதாவது நாளைய நாள் நான் நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த பிரச்சனை ஒவ்வொரு வருடமும் சுழன்று கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பிறகு இந்த பிரச்சனை வரக்கூடாது. இதிலே ஏற்றமான, மிக ஏற்றமான கருத்து இதுதான், யௌம தாஸ்இமின் தில் ஹிஜ்ஜா, தில் ஹிஜ்ஜாவுடைய ஒன்பதாவது நாள். எனவே இதை பல உலமாக்கள் தங்களுடைய புத்தகங்களிலே மிக தெளிவாக இவ்வாறு அந்த வாசகத்தை அவர்கள் அங்கே சொல்லியிருக்கிறார்கள். لم يريد بعرفة موضع الوقوف بل اراد به زمنا அங்க அரஃபாவுடைய அந்த வார்த்தை கொண்டு அங்கே மனிதர்கள் ஒன்று சேருகின்ற நாள் அல்ல, மாறாக அந்த காலம் என்று ஒவ்வொரு ஊர்களில் எவ்வாறு பிறை பார்க்கப்படுகிறதோ அதுக்கு ஏற்றவாறு என்று சொல்லியிருக்கிறார். எனவே அடுத்ததாக இந்த காலங்களிலே மிக பிரதானமாக நாம் ஒரு உபஹியா என்கின்ற அந்த அமலை செய்வோம். ஆனால் இன்று மிக கவலையான, மிக மோசமான ஒரு விடயம் என்னவென்றால், எதெல்லாம் பரப்பப்படக்கூடாதோ வாட்ஸ்அப்புகளிலும் அதே போன்று சோசியல் மீடியாக்களிலும் எதெல்லாம் பரப்பப்படக்கூடாதோ அதை கேலி கூத்தாக சில வீடியோக்கள் செய்து நம்மவர்கள் அவ்வாறு பரப்புகிறார். இது ஒரு மோசமான செயலாகும், ஒரு இபாதத்தாகும். அல்லாஹ் கடமையாக்கிய விடயங்களில் நாம் விளையாடக் கூடாது. மிக மோசமாக அல்லாஹ் என்னை தண்டிப்பான் கண்ணியமானவர்களே. சிலர்கள் அது அந்த உதகையாவை ஒரு அச்சமாக கருதுகின்ற பல வீடியோக்கள் செய்து அதை சோசியல் மீடியாக்களிலே போட்டு அதிலே இன்பம் காண்கின்ற சில வாலிபர்கள் இருக்கிறோம். நாம் உற்சாக தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மை சோதிப்பான். இவ்வாறு இது கடமைகளிலே, அல்லாஹ்வுடைய கடமைகளிலே, சுன்னத்தான அமல்களிலே நாம் விளையாடக்கூடாது. அப்போது இந்த நாட்களில் மிக முன்மாதிரியாக இந்த பள்ளி ஒரு செயலை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்ட மனிதர்களுக்கு உணவு வழங்குதல், உணவு பொதி வழங்குதல், இந்த செயல்களை இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளும் செய்வது இந்த காலத்திற்கு பொருத்தமாகும். ஏனென்றால் சிலர்கள் ஏழைகள், நமக்கு தெரியும் இவர்கள் ஏழைகள் தான் என்று நமக்கு தெரியும். ஆனால் சிலர்கள் அவர்களுடைய கஷ்டத்தை பிறரிடத்திலே முறையிடாது மிக மோசமான கஷ்டமான நிலைகளிலே அவர்கள் இருப்பார்கள். அவர்களை இனம் கண்டு நாம் அவர்களுக்கு உதவி செய்தல் மிக அவசியமாகும். எனவே இந்த பள்ளியிலும் என்னென்ன நல்லெடுப்புகள், நல்ல செயற்பாடுகள் செய்யப்படுகிறதோ அந்த செயற்பாடுகளுக்கு முற்றுமுழுதாக நாம் உதவியாக இருக்க வேண்டும். எம்மால் பண வசதி இல்லை என்றால் சரீர ரீதியாகவாவது, உடல் ரீதியாகவாவது நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இங்கே மேலெடுக்கப்படுகின்ற நல்ல செயற்பாடுகளை இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்களும் அனைத்து பள்ளிகளும் தங்களுக்கு இயன்றவாறு அந்த மஹல்லா வாசிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சுருக்கமாக கூறுவதென்றால், இந்த சோதனை, இந்த கஷ்டங்கள் எமக்கு மாத்திரம் வந்ததல்ல, முன்னுண்டான அத்தனை நபிமார்களுக்கும் இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்திருக்கிறது. எனவே இந்த நபிமார்கள் உங்களுக்கு முன்னுண்டான நபிமார்கள் எவ்வளவு பொறுமையாக கஷ்டத்துடன் அந்த கஷ்டங்களை சுமந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கினார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தினார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் விரைந்தார்களோ, இது போன்று அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து இந்த நல்ல நாளிலே அல்லாஹ்வின் பக்கம் மூழ்கின்ற சதகா, தான தர்மங்கள் போன்ற நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிவானாக. அல்லாஹ்வுடைய தப்பித்தவர்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகள் பாதுகாப்பாயாக, உன்னை பயப்படக்கூடியவர்களாக அஞ்சக்கூடியவர்கள் ஆக்கிவாயாக. வாகர்